தமிழக முன்னாள் முதலமைச்சர் கே பக்தவச்சலம் அவர்களின் பிறந்த நாள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது. அவர் குறித்த காலத்துளியை முன்வைக்கிறார் தமிழ்நாட்டின் திருவாரூரில் இயங்கி வரும் மத்திய பல்கலைக்கழகத்தின் ஆங்கிலத்துறை பேராசிரியர் தங்க ஜெயராமன் அவர்கள்.
பக்தவச்சலம் சிறந்த படிப்பாளி, நல்ல மேதை, நிறைய நிர்வாக அனுபவம் உள்ளவர். அதோடு இல்லாம அவருக்கு வந்து முதல் உலக தமிழ் மாநாடு அவர் நடத்தினது சிங்கப்பூர்ல. நிறைய கல்லூரிகளையும் குறிப்பா மருத்துவக் கல்லூரிகளையும் அவர் காலத்துல துவங்கினார். அவர் முதலமைச்சர் இருந்த பொழுது அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து அமைச்சராக இருந்தார். அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்த காலத்திலிருந்து அவர் அமைச்சராக இருந்திருக்கார். நிறைய துறைகளில் தன்னுடைய அனுபவத்தை கொண்டும் அறிவை கொண்டும் தமிழகத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு செஞ்சிருக்கார். கல்வியில ரொம்ப நாட்டம் உள்ளவர். தமிழ் பண்பாடு, பழந்தமிழ் பண்பாடு இதெல்லாம் நன்றாக உணர்ந்தவர். அறிவுலகம், அறிவுலக விஷயங்களோடு ரொம்ப தொடர்புடையவர். அது ரொம்ப பாராட்டுபவர். அது தனக்கு அதில் அங்கீகாரம் கிடைத்து அதுதான் ரொம்ப மகிழக்கூடியவர். இப்போ அவர் காலத்தில் அறிஞர்கள் பெரிய அறிவாளிகள்லாம் அரசியலில் வந்து இருக்கிறதோ இல்லை அரசியல் தீவிர அரசியல் அவர்களுக்கு இடம் கொடுக்கிறதோ வந்து அவர் காலத்தில் நிகழ்ந்த ஒரு அந்த வகையில் அவர் மூதறிஞர் ராஜாஜி, சத்யமூர்த்தி, ஸ்ரீ சுப்பிரமணியம் இந்த வரிசையில வைத்து எண்ணத்தக்க தகுதியுடையவர் பக்தவச்சலம். அரசியல வந்து ரொம்ப தீவிர ஈடுபாடு மட்டுமல்லாமல் நல்ல ஞானம் உள்ளவரும் கூட. அரசியல தன்னை போலவே வந்து ஈடுபாட்டுடணும், மக்கள் நல்ல அக்கறை கொண்டவர்களும் பற்றியும் அவர் வந்து பாராட்டவும் தயங்க மாட்டார். நல்ல பண்பாடு உள்ள மனிதர். அவருடைய பிறந்த நாளுக்கெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் வந்து ஒரு பிறந்த நாளிலே வாழ்த்து உரையாற்றி சென்றுவார் பார்த்திருக்கேன். தமிழக கோயில்கள், தமிழ் பண்பாடு இதை பற்றிலாம் ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப நுணுக்கமாக தெரிந்தவர். தமிழக கோயில்களை பற்றிலாம் வந்து அவர்கிட்ட வந்து நாம கற்றுக்கணும். அதில் நாம போய் ஆராய்ச்சி மாணவர்கள்லாம் அவர்கிட்ட பேசினா அவ்வளவு தெரியும். அது அறநிலையத்துறை அமைச்சராகவும் ரொம்ப காலம் இருந்தார். அதோடு நிறைய இறைப்பற்று உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை ஆண்டவங்க எல்லாம் சாதாரண சம்பிரதாயத்தை ஒட்டியோ வழக்கத்தை ஒட்டியோ இல்லை பழக்கத்தை ஒட்டியோ வரக்கூடிய ஒரு நம்பிக்கை இல்லை. ஏதாவது ஒரு தத்துவ விசாரணை இல்லாம வந்த ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்ல முடியாது. அவருடைய இதுல தான் கற்றது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கற்பதிலையும் வந்து அவர் அழுத்து கொள்ளாத ஒரு மனிதர். மீஞ்சூர்ல வந்து அவர் வேளாண் குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த பின்னணி உண்டு. மீஞ்சூர்ல அவருக்கு வந்து சுரோத்திரியம், சுரோத்திரியம்னா வந்து வரி நீக்கப்பட்ட நில சொத்து உள்ள ஒரு குடும்பம். ஆனா கடைசி வரைக்கும் அந்த இதுல இருந்து அங்கிருந்து கொஞ்சம் நஞ்சம் இருந்த நிலத்தையும் அதுல வந்த வருமானத்தை வச்சுதான் அவர் செலவு பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்திருக்கேன். அவரோட அவருக்கு இருந்த கடவுள் நம்பிக்கை, அந்த இறைப்பற்று வந்து நான் பார்த்தா ஒரே ஒரு இதை நான் சொல்லலாம். அவர் வந்து ஒரு முறை ஏதோ சுற்றுப்பயணமா போன போது தமிழ்நாட்டுல திருத்திருப்பூண்டியில இருந்தார். திருத்திருப்பூண்டியில இருந்த பொழுது ஸ்ரீரங்கம் கோயில்ல தீ பிடித்தது அப்படின்னு அவர் கேள்விப்பட்டு உடனே தீ ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருக்கார். அவர் என்னட்ட சொன்னது என்னன்னா கோயில்ல நான் உள்ள கற்பாரம் பக்கம் போகும்பொழுது கீழே அழிவிக்க முடியாத அளவுக்கு சுட்டுது. அவர் ரங்கநாதருக்கு என்ன அனுப்பிச்சோன்னு பதட்டத்தோட தான் போனேன். ஆனா அவர் ஒரு நாள்ல எப்போதும் போல நல்லா தான் இருந்தார். அப்படின்னா அந்த ஒரு பதைப்பு வந்து வந்து உண்மையான இறைபக்தி உள்ளவங்கள்ட்ட தான் வந்து அதை வெளிப்படும். அந்த மாதிரி வந்து ஒரு இது. ஆனா இவ்வளவு இறைப்பற்று உள்ளவர் வந்து ரொம்ப தீவிரத்த கருத்துக்களும் உள்ளவர். கோயில்களுக்கு அவர் 76 நினைக்கிறேன், 1976 கோயில்களுக்கு இனிமேல் நில சொத்து ஒத்து வராது, இந்த நிலங்கள்ல இருந்து கோயிலுக்கெல்லாம் இனிமேல் ஒண்ணும் வருமானம் வராது, வாய்ப்பு இல்லை. அதுல இந்த நிலங்கள் எல்லாம் யாராவது அதை சாகுதி பண்றாங்களோ அவங்களுக்கே வந்து ஏதாவது ஒரு விலையை நிர்ணயித்து அவர்களால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பார்த்து தவணை முறையில இந்த பணத்தை வசூல் பண்ணி ஏதோ கோயிலுக்கு செய்யலாம். அது வரைக்கும் வந்து அரசாங்கம் இந்த கோயில்களுக்கு தன் பொறுப்புல அதுக்கு வேண்டிய நிதியை வழங்கலாம் அப்படின்னு கூட ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். ரொம்ப தீவிரமா அது பிரச்சாரமும் பண்ணார். அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்தது. நிறைய எதிர்ப்பு வந்த போது அவர் என்ன பதில் சொன்னாருன்னா, நில உச்ச வரம்பு சட்டம் கொண்டு வந்த பொழுது கோயில்களுக்கான நிலங்களுக்கு நில உச்ச வரம்பு சட்டத்திலிருந்து நானே தான் விலக்களித்தேன். இப்போ நானே தான் சொல்றேன் நில சொத்து இனிமேல் கோயில்களுக்கு ஒத்து வராது. நிலப்பசி இருக்கு, நிலப்பசியை போக்குறதானா இந்த கோயில்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் ஏக்கர் தமிழ்நாட்டில் உண்டு. இந்த நிலத்தை சாவியாளர்களுக்கு ஒரு கிரயத்து கொடுத்துறதான் வந்து நல்லது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நானே தான் இதையும் சொல்றேன், அதனால நீங்க ஏற்றுக்கணும்னு ஒரு தடவை மயிலாப்பூர்ல மயிலாப்பூர் அகாடமி ஒரு கூட்டத்துல அவரே பேசினார். கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையும் அவர்கிட்ட நிறைய உண்டு. ஒரு இதை சொல்லுவாங்க. அவர் 67 அந்த காங்கிரஸ் கட்சி அரசாங்கம் இருந்தது, அதுக்கு பிறகு வந்து அந்த அரசாங்கம் காங்கிரஸ் கட்சி மறுபடியும் அரசு அமைக்க முடியல, அப்போ அவர் செய்த சில தவறுகள் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற போது சொல்லுவாங்க. அப்போ ஒரு பெரும் போராட்டம், இந்திய போராட்டம் நடந்தது. அதான் வந்து அந்த போராட்டத்தின் பொழுது அதை தான் எப்படி சமாளித்தார் என்பதை வந்து உரமா அவர் சொல்லுவார். ஒரு இது என்ன சொல்லுவாருன்னா, நல்ல நிர்வாகத்தை கொடுத்த இந்த தமிழ் மாநிலத்துக்கு அந்த நிர்வாகத்தை பலர் பாராட்டியிருக்காங்க, இருந்தாலும் மக்கள் வந்து வேற ஒரு கட்சிக்கு வாக்களித்தார்கள். அதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஏன்னா மக்களுக்கு தனக்கு இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி பார்க்கணும்னு அவங்க வந்து ஒரு அதாவது பரிகாரத்தமா பயன்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சார்கள். நான் நினைக்கிறதுல ஒரு தவறு இல்லை. அந்த மாதிரி பயன்படுத்தி பார்க்கும் பொழுது ஒரு கட்சி மாதிரி இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருகிறது, அதுல எனக்கு வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். சொன்னவர் என்ன சொல்வார், அது கூட என்ன சொல்லுவார், தன்னுடைய கட்சியில் உள்ள சகாக்களை பற்றி தான் அவர் கொஞ்சம் வருத்தப்படுவார். நான் வந்து தனித்து விடப்பட்டேன், அந்த நேரத்துல தனியாகவே சமாளிக்க வேண்டி வந்தது அப்படின்னு தான் சொல்லுவார். மக்களையோ மற்றவரையோ அவர் வந்து ஒரு குறை சொல்லி நான் பார்த்தேன். அவர் மக்கள் மேல் ஏகப்பட்ட நம்பிக்கை உண்டு அவர்.
காலத்துளி துளி துளி